சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை March 3, 2024. தலைப்பு: கிறிஸ்து இயேசு. கோல்டன் உரை. எபிரேயர்: இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: யோவான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். லூக்கா. ஆறாம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதித்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். லூக்கா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாயிருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெபாலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னாரென்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவிலே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சூரியன் அஸ்தமித்தபோது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பலபல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பிசாசுகளும், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். யோவான். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படியில்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார். மத்தேயு. விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி, தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. யோவான். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். மரியாள் கல்லறையினருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். லூக்கா. அப்பொழுது வேதவாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்தெழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். நாசரேத்தின் இயேசுவின் வருகையானது கிறித்தவ சகாப்தத்தின் முதல் நூற்றாண்டை குறித்தது. ஆனால் கிறிஸ்து வருடங்களின் தொடக்கமோ நாட்களின் முடிவோ இல்லாமல் இருக்கிறார். கிறிஸ்தவ சகாப்தத்திற்கு முன்னும் பின்னும் எல்லா தலைமுறைகளிலும் கிறிஸ்து ஆன்மீக யோசனையாக கடவுளின் பிரதிபலிப்பு, கிறிஸ்துவை சத்தியத்தை பெற தயாராக உள்ள அனைவருக்கும் ஓரளவு சக்தி மற்றும் கிருபையுடன் வந்துள்ளார். தெய்வீக உருவம், யோசனை அல்லது கிறிஸ்து தெய்வீக கொள்கையான கடவுளிடமிருந்து பிரிக்க முடியாதவராக இருந்தார். இயேசு தனது ஆன்மீக அடையாளத்தின் இந்த ஒற்றுமையை இவ்வாறு குறிப்பிட்டார். ஆபிரகாம் இருப்பதற்கு முன்பு நான் இருக்கிறேன். நானும் என் தந்தையும் ஒன்றே. என் தந்தை என்னை விட பெரியவர். சிறுவயதிலிருந்தே அவர் தனது தந்தையின் வணிகம் பற்றி இருந்தார். அவருடைய நாட்டங்கள் அவர்களிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தன. அவருடைய எஜமானர் ஆவியானவர் அவர்களின் எஜமானர் விஷயம். அவர் கடவுளுக்கு சேவை செய்தார். அவர்கள் மாமன் சேவை செய்தனர். அவருடைய பாசம் தூய்மையானது. அவர்களுடையது மாம்சமாக இருந்தது. அவரது உணர்வுகள் ஆரோக்கியம், புனிதம் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றின் ஆன்மீக ஆதாரங்களில் குடிகொண்டன. அவர்களின் புலன்கள் நேர்மாறாக சாட்சியமளித்தன. மேலும் பாவம், நோய் மற்றும் மரணத்தின் பொருள் ஆதாரங்களை உள்வாங்கின. அவர்களின் குறைபாடுகள் மற்றும் தூய்மையற்ற தன்மை அவரது பரிபூரணம் மற்றும் தூய்மையின் எப்பொழுதும் கண்டிக்கப்படுவதை உணர்ந்தது. எனவே நீதியும் பரிபூரணமான இயேசுவின் மீதான உலக வெறுப்பும் வரவேற்பை பற்றிய தீர்க்கதரிசியின் தொலைநோக்கு பார்வையும் அவருக்கு தரும். மனிதர்களால் இகழ்ந்து நிராகரிக்கப்பட்டது என்பது வரவிருக்கும் சமாதான இளவரசனை பற்றிய ஈசாயாவின் கிராஃபிக் வார்த்தையாகும். எங்கள் மாஸ்டர் வெறும் கோட்பாடு அல்லது நம்பிக்கையை போதிக்கவில்லை. இது அவர் கற்பித்த மற்றும் நடைமுறைப்படுத்திய அனைத்து உண்மையான உயிரினங்களின் தெய்வீக கொள்கையாகும். கிறித்துவம் பற்றிய அவரது ஆதாரம் மதம் மற்றும் வழிபாட்டின் வடிவம் அல்லது அமைப்பு அல்ல, ஆனால் கிறிஸ்தவ அறிவியல் வாழ்க்கை மற்றும் அன்பின் இணக்கத்தை உருவாக்குகிறது. ஒரு தெய்வீக மாணவராக அவர் கடவுளை மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். வாழ்க்கையையும் உண்மையையும் தன்னிலும், நோயாளிகள் மற்றும் பாவம் செய்தவர்களிடமும் தனது சக்தியால் விளக்கினார். மனித கோட்பாடுகள் இயேசுவால் நிகழ்த்தப்பட்ட அற்புதங்களில் அற்புதங்கள் சம்பந்தப்பட்ட தெய்வீக கொள்கையை விளக்குவதற்கு போதுமானதாக இல்லை. குறிப்பாக அவருடைய வலிமை மிக்க முடிசூட்டப்பட்ட இணையற்ற மற்றும் வெற்றிகரமான மாம்சத்திலிருந்து வெளியேறியது. இயேசுவின் மாணவர்கள் தங்கள் குருவின் வெற்றியை புரிந்து கொள்ள போதுமான அளவு முன்னேறவில்லை. அவருடைய சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவரை பார்த்து அவர் இறக்கவில்லை என்பதை அறியும் வரை பல அற்புதமான செயல்களை செய்யவில்லை. அவர் கற்பித்த அனைத்தும் உண்மை என்பதை இது அவர்களுக்கு உணர்த்தியது. இம்மாவுசுக்கு நடைப்பயணத்தில் இயேசு தனது நண்பர்களுக்கு வார்த்தைகளால் அறியப்பட்டார். அது அவர்களின் இதயங்களை அவர்களுக்குள் எரிய செய்தது மற்றும் அப்பம் பிடிக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இயேசுவை அடையாளம் காட்டிய தெய்வீக ஆவி ஏவப்பட்ட வார்த்தையின் மூலம் பேசினார். மேலும் ஒவ்வொரு காலத்திலும் காலநிலையிலும் அதன் மூலம் பேசுவார். இது ஏற்றுக்கொள்ளும் இதயத்திற்கு வெளிப்படுத்தப்படுகிறது. மேலும் தீமையை வெளியேற்றுவது மற்றும் நோயுற்றவர்களை குணப்படுத்துவது மீண்டும் காணப்படுகிறது. இயேசுவின் பணி தீர்க்கதரிசனத்தை உறுதிப்படுத்தியது. மேலும் பண்டைய காலத்தின் அற்புதங்கள் என்று அழைக்கப்படுவதை தெய்வீக சக்தியின் இயற்கையான நிரூபணங்களாக விளக்கியது. அவை புரிந்து கொள்ளப்படவில்லை. இயேசுவின் படைப்புகள் மேசியாவின் உரிமையை நிலைநாட்டின. இயேசு தம்முடைய எதிரிகளிடமிருந்து தன்னை விலக்கிக் கொண்டிருக்கலாம். தெய்வீக உருவத்தில் தனது ஆன்மீக அடையாளத்திற்காக ஒரு மனித வாழ்வு உணர்வை கொடுக்க அவருக்கு அதிகாரம் இருந்தது. ஆனால் அவர் அழியாத வாழ்க்கையின் ஆதாரத்தை வழங்குவதற்காக மனிதர்களை மரண உடலை அழிக்க முயற்சிக்க அனுமதித்தார். மனிதனின் இந்த வாழ்க்கையை எதுவும் கொல்ல முடியாது. இயேசு தனது தற்காலிக வாழ்க்கையை தம் எதிரிகளின் கைகளில் கொடுக்க முடியும். ஆனால் அவரது பூமி பணி நிறைவேற்றப்பட்ட போது அவரது ஆன்மீக வாழ்க்கை அழியாத மற்றும் நித்தியமானது. எப்போதும் ஒரே மாதிரியாக காணப்பட்டது. பொருளுக்கு உயிர் இல்லை என்றும் உண்மையான உயிர் கடவுள் என்றும் அவர் அறிந்திருந்தார். ஆகவே கடவுளை அணைத்து விடுவதை விட அவனால் அவனது ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது. நாசரேத்தின் இயேசு தந்தையுடன் மனிதனின் ஒருமைப்பாட்டை கற்பித்தார் மற்றும் நிரூபித்தார். இதற்காக நாம் அவருக்கு முடிவில்லாத மரியாதை செலுத்த வேண்டும். அவரது பணி தனிப்பட்ட மற்றும் கூட்டு. அவர் வாழ்க்கையின் வேலையை தனக்கான நீதிக்காக மட்டுமல்ல, மனிதர்களுக்கு கருணை காட்டுவதற்காகவும் செய்தார். அவர்களுடையதை எப்படி செய்வது என்று அவர்களுக்கு காட்டினார். ஆனால் அவர்களுக்காக அதை செய்யவோ அல்லது ஒரு பொறுப்பிலிருந்து விடுவிக்கவோ இல்லை. இயேசு தைரியமாக செயல்பட்டார். புலன்களின் அங்கீகாரம் பெற்ற சான்றுகளுக்கு எதிராக, பரிசேயரின் நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளுக்கு எதிராக அவர் தனது குணப்படுத்தும் சக்தியால் அனைத்து எதிரிகளையும் மறுத்தார். மனிதனால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள் குறைந்து வருகின்றன. கஷ்ட காலங்களில் அவர்கள் வலுவாக வளரவில்லை. கிறிஸ்து வல்லமை இல்லாமல் அவர்கள் எப்படி கிறிஸ்துவின் கோட்பாடுகளை அல்லது கிருபையின் அற்புதங்களை விளக்க முடியும்? கிறிஸ்தவ குணப்படுத்துதலின் சாத்தியத்தை மறுப்பது கிறிஸ்தவத்திற்கு தெய்வீக சக்தியை கொடுத்தது மற்றும் முதல் நூற்றாண்டில் வியக்கத்தக்க மற்றும் சமமற்ற வெற்றியை கொடுத்தது. உண்மையான லோகோக்கள் கிறிஸ்தவ விஞ்ஞானம், முரண்பாட்டை கடக்கும் நல்லிணக்கத்தின் இயற்கையான விதி. இந்த அறிவியல் இயற்கைக்கு அப்பாற்பட்டது அல்லது இயற்கைக்கு முற்பட்டது என்பதற்காக அல்ல. அது தெய்வீக சட்டத்தின் மீறல் என்பதால் அல்ல, ஆனால் இது கடவுளின் மாறாத சட்டம் என்பதால் நல்லது. இது கிறிஸ்தவ அறிவியலின் கோட்பாடு. தெய்வீக அன்பை அதன் வெளிப்பாடு அல்லது பொருளை இழக்க முடியாது. மகிழ்ச்சியை துக்கமாக மாற்ற முடியாது, ஏனெனில் துக்கம் மகிழ்ச்சியின் தலைவன் அல்ல. நல்லது ஒருபோதும் தீமையை உருவாக்க முடியாது. பொருள் ஒருபோதும் மனதை உருவாக்காது அல்லது வாழ்க்கை மரணத்தை ஏற்படுத்தாது. பரிபூரண மனிதன் கடவுளால் ஆளப்படுகிறான். அவனது பரிபூரண கொள்கை பாவமற்றவன் மற்றும் நித்தியமானவன். சத்தியத்தின் அழியாத யோசனை பல நூற்றாண்டுகளாக பரவி நோயுற்றவர்களை தன் சிறகுகளுக்கு கீழே கூட்டிச் சென்று பாவம் செய்கிறது. மனிதன் கிறிஸ்துவின் அறிவியலை அங்கீகரித்து தன்னை போலவே தன் அண்டை வீட்டாரை நேசிப்பான். கடவுளின் சர்வ வல்லமையையும் தெய்வீக அன்பின் குணப்படுத்தும் ஆற்றலையும் உணர்ந்து அது மனிதகுலத்திற்காக செய்த மற்றும் செய்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியான நாளை உணர என் சோர்வுற்ற நம்பிக்கை முயற்சிக்கிறது. வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். தெய்வீக சிகிச்சை முறை மீண்டும் தோன்றும் நேரம் எல்லா நேரத்திலும் உள்ளது. தெய்வீக அறிவியலின் பலிபீடத்தின் மீது தனது பூமிக்குரிய அனைத்தையும் வைக்கும் இவரும் இப்போது கிறிஸ்துவின் கோப்பையை அருந்துகிறார். மேலும் கிறிஸ்தவ குணப்படுத்துதலின் ஆவி மற்றும் சக்தியுடன் இருக்கிறார். ஆன்மீக யோசனையின் ஆழ்மாராட்டம் எங்கள் எஜமானரின் பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சுருக்கமான வரலாற்றை கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இருக்காது, ஏனென்றால் கிறிஸ்து கடவுளின் யோசனை. இறுதியில் அனைத்து நாடுகளையும் மக்களையும் கட்டாயமாக முற்றிலும் இறுதியாக தெய்வீக அறிவியலுடன் ஆளுவார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.